My beloved brothers and sisters.
எனது அருமை அன்பு மிக்க சகோதர சகோதரர்களே, இந்த ஓய்வு நாளில் உங்களிடம் பேச ஒரு மணி நேரத்தில் இருக்கிறது. லட்சக்கணக்கான பிற்கால பரிசுத்துவான்களுடனும் உலகத்தை சுற்றியுள்ள நமது நண்பர்களுடனும் பேச கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பினால் நான் தாழ்மையுடர்கிறேன். இந்த பரிசுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஆயத்தத்தில் உங்கள் சொந்த தேவைகளை பற்றியும் என்ன செய்தியை நான் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார் என்பதை பற்றியும் நான் ஜபித்து தியானித்தேன். இந்த மாநாட்டின் போது நான் என்ன பேச வேண்டும் என தேவன் விரும்புகிறார் என்பதை கண்டுபிடிக்க வேதங்களையும் கடந்த மாநாட்டுகளில் உள்ள அவரது ஊழியக்காரர்களின் செய்திகளை நான் படித்தேன். மார்மன் புத்தகத்தின் ஒரு மகத்தான ஊழியக்காரரான ஆல்மாவின் வார்த்தைகளை நான் படித்தபோது எனது ஜபத்திற்கு ஒரு பதில் எனக்கு கிடைத்தது. ஓ, நான் தூதனாயிருந்த என் இருதயத்தின் வாஞ்சையின்படியே புறப்பட்டு போய் தேவ இக்காலத்தோடு பூமியை அதிரப்பண்ணுகிற சத்தத்தால் மனம் திரும்புதலை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கிறது. இதோ நான் ஒரு மனுஷன், நான் விரும்பியே பாவம் செய்கிறேன். கர்த்தர் எனக்கு அருளிய காரியங்களில் நான் மனம் திரும்பியவனாய் இருக்க வேண்டும். பின்னர் நான் ஜபித்து கொண்டிருக்கிற வழிநடத்துதலை ஆல்மாவின் சிந்தனையில் நான் கண்டேன். எப்படியேனும் இதே கர்த்தர் சகல தேசங்களுக்கும் தேவை என்று தாம் பொருத்தமாய் காண்கிற யாவையும் அவர்களுடைய சொந்த தேசத்தின்படியேயும் பாஷையின்படியேயும் ஞானமாய் தமது வார்த்தை போதிக்கப்பட அருளுகிறார். ஆதலால் கர்த்தர் நியாய மற்றும் சத்தியத்தின்படியே ஞானமாய் ஆலோசனை வழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனின் ஒரு ஊழியக்காரனிடமிருந்து அந்த செய்தியை நான் படித்தபோது இன்றைய எனது கடமை எனக்கு தெளிவானது. அவரது பிள்ளைகளுக்கு தேவன் செய்திகளையும் அதிகார பெற்ற தூதர்களையும் அனுப்புகிறார். தேவனிலும் அவரது ஊழியக்காரர்களிடமும் போதுமான நம்பிக்கையை நான் வளர்க்கிறேன். அவை சென்று அவரது ஆலோசனைக்கு கீழ்ப்படியும். அவர் நம்மை நேசிப்பதாலும் நமது சந்தோஷத்தை அவர் விரும்புகிறதாலும் அதை அவர் விரும்புகிறார். அவரின் மீது உள்ள நம்பிக்கை குறையும் போது அது துக்கத்தை கொண்டு வருகிறது. உலகத் தோன்றதற்கு முன்பே பரலோக பிதாவின் பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை குறைவு துக்கத்தை கொண்டு வந்தது. நமது பரலோக பிதாவாலும் அவரது மூத்த மகனே யோகாவாலும் சமர்க்கப்பட்ட நமது அனித்திய வாழ்க்கைக்கான திட்டத்தை அனித்திய உலகத்திற்கு முன்பே அநேகம் நமது சகோதர சகோதரிகள் மறுத்தார்கள். தேவனில் நம்பிக்கை குறைவின் சோகமான மாதிரி சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து இருந்து வந்தது. அவரது நம்புவதற்கான அவர் மீது அவர்களின் போதுமான விசுவாசத்தின் குறைவுக்கான காரணங்கள் அனைத்தும் எனக்கு தெரியாததால் தேவனின் பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து உதாரணங்களை கொடுப்பதில் நான் கவனமாயிருக்கிறேன். உதாரணமாக, நோனாவுக்கு போகும்படி கர்த்தரிடமிருந்து வந்த செய்தியை யோனா உதாசீனப்படுத்தியது மாத்திரமல்ல, அவன் வேறு வழியில் சென்றான். அவனது தகுதிக்கு கீழே இருக்கிற எளிய வேலையாக இருக்கிறதென்ற அவன் நினைத்தான். ஒரு படகின் பாதுகாப்பை விட்டு தண்ணீரின் மேல் நடந்து தன்னிடம் வரும்படி பேதுருவை இரட்சகர் அழைத்தார். அவனது வேதனையை நாம் உணர்கிறோம். இந்த குறிப்பை நான் கேட்கும்போது தேவனின் மீதுள்ள அதிக நம்பிக்கைக்காக நமது சொந்த தேவைகளை நாம் பார்க்கிறோம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சிருஷ்டிகள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானாலும் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்போது பேதுரு படகை விட்டு இயேசுவிடம் போக ஜலத்தில் மேல் நடந்தான். காற்று பலமாயிருந்ததை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, ஆர்வ சிவாசியமே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பேதுரு இரட்சகரை மறிக்கும் வரை அவனது வாழ்நாள் முழுவதும் அவரது சேவையில் உண்மையாயிருக்க போதுமான அளவு அவன் கர்த்தரை நம்பிய உண்மையிலிருந்து நாம் துணிவை பெறலாம். நமது இருதயங்களில் உறுதியாகவும் கண்டிப்பாகவும் உணர வேண்டுமென நம்பிக்கையின் இந்த வார்த்தைகளை நெபி சொன்னபோது, அபாயத்தையும் சாத்தியமான மரணத்தையும் அவன் எதிர்கொண்டான். நான் போய் கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை செய்வேன், ஏனெனில் மன புத்தருக்கும் தாம் கட்டளையிட்ட காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார் கர்த்தர் என்று கூறினார். தேவனை அருகிலிருந்து அந்த நம்பிக்கை வருகிறது. சுவேஷத்தின் மறுஸ்தாபித்தின் மூலமாக பூமியிலுள்ள எந்த மக்களையும் விட நம்மிடம் மகிமையான சம்பவங்கள் இருக்கின்றன. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வார்த்தைகளை கர்த்தர் தனது பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சமாதானத்தை நான் உணர்கிறோம். நியூயார்க் மாகாணத்தில் ஒரு பண்ணையிலுள்ள மரங்களுக்கிடையே ஒரு தோப்பில் ஒரு இளம் சிறுவனோடு 1820 ஆண்டு எனக்கு அது ஆரம்பமானது. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மரங்களிடையே சிறுவன் ஜோசப் ஸ்மித் இளையவர் நடந்தார். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் மூலமாக சுத்தப்படுத்தப்பட்டவராகவும் இரட்சிக்கப்பட்டவராகவும் அவர் இருந்தார். சூரியனின் பிரகாசத்திற்கும் மேலான ஒரு ஒளியின் துணையை எனது தலைக்கு மேலே நான் பார்த்தேன். அது என் மேல் விழும் வரை மெதுவாக என் மீது படர்ந்தது. அது தோன்றிய உடனேயே என்னை பிடித்து வைத்திருந்த எதிரிடமிருந்து நான் விடுதலை அடைந்தேன். ஒளி என் மீது விழுந்தபோது இரண்டு பிரமுகர்களை நான் கண்டேன். எனக்கு மேலே காற்றில் மிதந்து கொண்டிருந்த அவர்களின் பிரகாசமும் மகிமையும் எல்லா வெளிச்சத்திற்கும் அப்பாற்பட்டது. இவர் என் நேசகுமாரன் என்று அவருக்கு செவி கொடு என்று பரலோக பிதா கூறினார். அந்த கல்வி அறிவில்லாத சிறுவனை ஒரு அப்பாஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் அவர் அழைத்தார் என்று ஒரு சாட்சி எனக்கிருப்பதால் இன்றைய அவரது அப்பாஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் தேவனுக்கு சேவை செய்ய அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எனது வாழ்வையும் எனது குடும்பத்தினரின் வாழ்வையும் ஆசீர்வதிக்கிறது. இதை போன்றே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு மாநாட்டில் தலைவர் இஸ்ரா டாஃப் பென்சன் பேசியதை பல ஆண்டுகளுக்கு முன் நான் கேட்டிருக்கிறேன். வீடுகளை அடகு வைப்பதை பற்றி அவர் குறிப்பிட்டார். அது சாத்தியமாக இருக்கலாம், ஆனால் நாம் அடகு கடன்கள் அனைத்தையும் செலுத்தினால் அது சிறப்பாயிருக்கும் என்று அவர் சொன்னார். ஆனால் தேவனையும் அவரது ஊழியக்காரர்களின் செய்திகளுக்கு மத்தியில் ஒரு சில வார்த்தைகளையும் நாங்கள் நம்பியதால் எங்கள் சொந்த விற்பதற்காக சொல்லி வைத்திருந்த ஒரு மனிதனிடம் தொலைபேசியில் நாங்கள் பேசினோம். சில வாரங்களுக்கு முன் நான் அவரோடு பேசியிருந்தேன். அப்போது அவர் சொன்னார், பல ஆண்டுகளாக யாரும் உங்களை சொத்தை வாங்க முன்வரவில்லை, ஆனால் மாநாட்டிற்கு பின்னர் திங்கட்கிழமையில் தேவன் மீது அவரது ஊழியக்காரர்கள் மீதும் எனக்குள்ள நம்பிக்கையை பலப்படுத்திய ஒரு பதிலை நான் கேட்டேன். உங்கள் தொலைபேசி அழைப்பில் நான் வியப்புகிறேன். உங்கள் சொத்தை வாங்க தயாராக இருப்பதாக ஒருவர் என்னிடம் கூறினார் என அவர் சொன்னார். எவ்வளவு கொடுப்பதாக அவர் சொன்னார் என நான் கேட்டேன். எங்கள் அடகு பணத்தை விட ஒரு சில டாலர்கள் கூடுதலான தொகையை அது இருந்தது. தேவன் மீது உள்ள அத்தகைய நம்பிக்கை சமுதாயங்களையும் அப்படியே குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கலாம். நியூஜெர்சியில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் நான் வளர்ந்து வந்தேன். சபையின் எங்கள் கிளைக்கு இருப்பது அங்கத்தினர்களுக்கு குறைவானவர்களே ஒழுங்காக வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் மத்தியில் சபையில் மனம் மாறிய ஒரு ஆழ்மையான வயதான பெண் ஒருவர் இருந்தார். நார்வே மொழியின் உச்சரிப்பில் பேசிய அவர் ஒரு குடியேறுவர். அவரது குடும்பத்தில் அவர் ஒருவரே சபை அங்கத்தினராக இருந்தார். தேவையில் இருப்பவர்களை கர்த்தர் கவனித்துக் கொள்வார் என்பதை ஒத்தாசை சங்க மூத்திரையான அன்பு ஒரு காலம் ஒழியாது என்பதை மட்டுமே அவர் அறிந்திருந்தார். பொருளாதார சரிவு என நாம் அழைக்கிற காலமாய் அது இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை இல்லாமல் இருந்தார்கள். கர்த்தரிடமிருந்து அவருக்கு கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்து பழைய துணிகளை பக்கத்து வீட்டுகளில் அவர் கேட்டார். ஆடைகளை அவள் துவைத்து இஸ்திரி போட்டு அட்டை போட்டிகளில் அதை போட்டு தனது முதுகு பையில் போட்டு வைத்தார். நகரத்தை கர்த்தர் பராமரிக்கவில்லை, ஆனால் அதன் ஒரு பகுதியை அவர் நன்றாக பராமரித்தார். அவர் என்ன செய்ய வேண்டும் என தேவன் விரும்பியதை செய்ய கண்டுபிடிக்கவும் பின்னர் அதை செய்யவும் அவரை போதுமான அளவிற்கு நம்பிய ஒரு சிறிய பெண்ணை அவர் அழைத்தார். இதே கர்த்தர் சகல தேசங்களுக்கும் தேவை என்று தாம் பொருந்தமாய் காண்கிற யாவையும் அவர்களுடைய சொந்த தேசத்தின்படியையும் பாஷையின்படியையும் ஞானமாய் தமது வார்த்தை போதிக்கப்பட்ட அருள்கிறார். தேசங்களை தேவன் ஆளுவதில்லை, ஆனால் அவைகளை பற்றி அவர் கவலைப்படுகிறவராய் இருக்கிறார். மக்களுக்கு அது நல்லதென்பதை விரும்புகிற கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற செல்வாக்கின் ஸ்தானத்தில் மக்களை அவரால் நியமிக்க முடியும். உலகம் முழுவதிலும் எனது பயணத்தில் அதை நான் பார்த்திருக்கிறேன். அது ஒரு பெரிய விளையாட்டு அரங்கத்தில் நடந்தது. கூட்டம் ஆரம்பிக்க முன் முதல் வரிசையில் ஒரு அழகான வாலிபன் அமர்ந்திருந்ததை நான் கவனித்தேன். அவர்களை சுற்றியிருந்தவர்களை விட நன்றாக உடை அணிந்திருந்தது. அவரை போலவே நன்றாக உடை அணிந்திருந்தவர்களால் அவர் சூழப்பட்டிருந்தார்கள். அந்த மனிதர்கள் யார் என்று நான் பக்கத்தில் அமர்ந்திருந்த சபை பொது அதிகாரியிடம் நான் கேட்டேன். அவர் நகரத்தின் மேயர் என்று கூறினார். எனது காரை நோக்கி நான் நடந்து சென்றபோது என்னை வாழ்த்த அவரது சிப்பந்தங்களால் சூழப்பட்டிருந்த மேயை காத்து கொண்டிருந்ததை கண்டு நான் வியப்படைந்தேன். எங்கள் நகரத்திற்கும் எங்கள் நாட்டிற்கும் வந்ததற்காக நான் உங்களை நன்றி செலுத்துகிறேன். எங்கள் மக்களை வளர்க்க நீங்கள் மிகவும் முயல்கிறீர்கள். எங்கள் மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் செழிப்பையும் இத்தகைய மக்களுக்கு கொடுக்கிறீர்கள். அவரது பிள்ளைகளுக்கு மத்தியில் இருதயத்தில் நேர்மையானவர்களை தேவன் பதவியில் வைத்திருப்பதால் இவர் ஒருவர் என்பதை அந்த கன நேரத்தில் நான் பார்த்தேன். நமது கோட்பாட்டில் கொஞ்சமும் நமது மக்களின் சிலரையும் மேயருக்கு தெரியும். இருந்தும் தேவனை நம்ப உடன்படிக்கையின் அவரது அதிகார பெற்ற ஊழியக்காரர்களின் கீழ் பிற்கால பரிசுத்தவான்கள் அவரது மக்களுக்கு ஒளியாக மாறுகிறார்கள் என்று செய்தியுடன் தேவன் அவரை அனுப்பினார். கற்றுக்கொள்ளும் மனந்திரும்பும் நோக்கத்தில் நீங்கள் கேட்கும் போது அவரில் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் காட்டுகிறீர்கள். பின்னர் அவர் கேட்கும் எதையும் நீங்கள் போய் செய்யலாம். இந்த மாநாட்டின் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் பாடலிலும் ஜபத்திலும் அவரது செய்திக்காக போதுமான அளவிற்கு நீங்கள் கேட்டால் நீங்கள் அதை கண்டைவீர்கள். பின்னர் அவர் செய்ய வேண்டும் என நினைப்பதை நீங்கள் செய்வீர்கள். ஒரு சமயத்தில் அவர் உங்களை நம்புவார் என்பதை காண நன்றியுடன் நீங்கள் வியப்பீர்கள். பிற்கால பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து சபையில் அவரது தெரிந்து கொண்டிட்ட ஊழியர்காரர்கள் மூலமாக இன்று தேவன் பேசுகிறார் என நான் சாட்சி அளிக்கிறேன். தாமஸ் எஸ் மான்சன் தேவனின் தீர்க்கதரிசி, நமது பரலோக பிதாவும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஜீவித்து நம்மை நேசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.